ஓசியா அத்தியாயம் பதின்மூன்று. எப்பிராயீம் பேசினபோது நடுக்கமுண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகாலின் விஷயத்தில் குற்றம்செய்து இறந்துபோனான். இப்போதும் அவர்கள் அதிகமதிகமாக பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் செய்த சிலைகளையும் தங்கள் அறிவுக்கேற்ப உருவங்களையும் தங்களுக்கு செய்துகொள்கிறார்கள். இவைகள் எல்லாம் தட்டாருடைய வேலை. மனிதர்களில் பலியிடுகிறவர்கள் கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளைக் குறித்து சொல்கிறார்கள். ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரைப் போலவும் புகைக்கூண்டில் ஏறிப்போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேற தேவனை அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்களுடைய இருதயம் மேட்டிமையானது. அதனால் என்னை மறந்தார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தைப் போல் இருப்பேன். சிவிங்கியைப் போல் வழியருகே பதுங்கியிருப்பேன். குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரலைக் கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் கொன்று போடுகிறது போல் கொன்று போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறிப்போடும். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கிக் கொண்டாய். ஆனால் யார் உனக்கு சகாயம் செய்வார்? எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை விரும்பும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். எப்பிராயீமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது. அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரசவிக்கும் பெண்ணின் வேதனை அவனுக்கு வரும். அவன் விவேகமில்லாத பிள்ளை. பிரசவ நேரம் வரை அவன் நிற்கவில்லை. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே, உன் வாதைகள் எங்கே? பாதாளமே, உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். இவன் சகோதரர்களுக்குள்ளே மக்கள் பெருத்தவனாயிருந்தாலும் யெகோவாவுடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும். அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றிப்போகும். அவனுடைய கிணறு சுரக்காமல் வற்றிப்போகும். அவன் விரும்பப்படத்தக்க சகல பொருட்களுள்ள விலை உயர்ந்த பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு போகும். சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாயிருக்கும். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். அவர்களுடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்படும். அவர்களுடைய கர்ப்பவதிகள் வயிறுகள் கிழிக்கப்படும்.